Praise the Lord. சந்தோஷமா ஒரு அலையில சொல்லுவோமே. உங்கள் அனைவரையும் இந்த நாளில் நான் பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. உங்களோடு நான் கர்த்தரை துதித்து ஆராதிப்பது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை என்னுடைய கோயம்புத்தூர் கிறிஸ்டியன் சென்டர் திருச்சபையின் சார்பிலும், எங்களுடைய கோயம்புத்தூர் பெந்தேகோஸ்தே மினிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் சார்பிலும் இந்திய தேசத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். என்னை அன்போடு ஏற்றுக்கொண்ட அருமையான பாஸ்டர் செபாஸ்டின் அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும், சபை மூப்பர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களுடைய ஆராதனை என்னுடைய இருதயத்தை அதிகமாக பரவசப்படுத்தியது. தேவ ஆவியானுடைய பிரசன்னத்தை நான் ரொம்ப உணர்ந்தேன். தேவன் நம்முடைய மத்தியில் பற்றியறிகிற அக்கினியாகவே இருக்கிறார். யார் யார் தங்களுடைய இருதயங்களை ஆண்டவருக்கு முன்பாக ஊற்றுகிறார்களோ அவர்கள் மேல தேவாவியானவர் தம்முடைய அபிஷேகத்தை அளவில்லாம ஊற்றி அவருக்காக பிரகாசிப்பிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சுடர்களாயிருக்கிறீர்கள். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவருடைய பார்வையில சுடர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் விசேஷித்தவர்கள். விசேஷித்தவர்களாகிய நாம் ஒருமுறை ஒரு அலையில சொல்லுவோமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில நான் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போகிறேன். பாஸ்டர் அவர்கள் அறிவித்தது போல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ 560 போதகர்கள் இருக்கிறார்கள். அந்த போதகர்களுடைய ஐக்கியத்தில் பிரசிடண்டாக இருக்கவும், இப்பொழுது தமிழ்நாடு அளவிலே 32 மாவட்டங்கள், தமிழ்நாட்டிலே 32 மாவட்டங்கள் உண்டு. அந்த மாவட்டத்தினுடைய அனைத்து போதக ஐக்கியங்களும் ஒன்று சேர்ந்து சென்னையில் இருக்கிறதான பாஸ்டர் சாம் சுந்தரம், பாஸ்டர் மோகன், பாஸ்டர் ஹென்றி ஜோசப் போன்ற ஆவிக்குரிய மூத்த தலைவர்கள் அவர்களுடைய அவர்களை பேட்டன்ஸாக வைத்து நாங்கள் தமிழ்நாடு பெந்தேகோஸ்டல் சினாட் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த அமைப்பிலும் நான் ஒரு எக்ஸிகியூட்டிவ் மெம்பராக இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் விசேஷித்த பிரகாரமாக ஊழியர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு கர்த்தரை அபிஷேகித்திருக்கிறார். இந்த ஐரோப்பா தேசங்களில் அநேக மக்களுடைய இருதயங்களில் இருக்கிற காயங்களை ஆற்றுகிற ஒரு சாதாரணமான பிசினாக ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள். நாங்கள் 50 பிள்ளைகளை, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை வளர்க்கிறோம். அந்த 50 பிள்ளைகளிலே 4 பிள்ளைகளுக்கு கடந்த 4 ஆண்டுகளிலே திருமணம் செய்து கொடுத்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஒரு விசுவாச ஊழியம், எந்த ஒரு சபையின் சார்பிலோ எந்த ஒரு ஸ்தாபனத்தின் சார்பிலோ நடத்தப்படுகிற ஊழியம் அல்ல. இந்த ஐரோப்பா தேசங்களுக்கு நான் ஊழியத்துக்கு வருகிற நாள் முதற்கொண்டு தேவன் என்னை அருமையாக நடத்தி பல்வேறு விதமான ஊழியங்களை செய்து வருகிறேன். நான் ஒரு படித்தவர்கள் மத்தியிலேயோ பணக்காரர்கள் மத்தியிலேயோ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதில்லை. பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள், நான் ஒரு எளிமையான நிலையிலிருந்து நான் உருவாக்கப்பட்டவன். எனக்கு ஆகவே கஷ்டம் என்றால் என்ன, படிப்பு என்றால் என்ன, ஏழை என்றால் என்ன, அனாதை என்றால் என்ன என்பதை நன்றாக வாழ்க்கையில ருசித்ததினாலே நான் அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே செல்ல என் இருதயத்தை ஊற்றினேன், பிரதிஷ்டை செய்தேன். ஆகவே நரிக்குறவர்கள், ஆதிவாசி மக்கள், குஷ்டரோகிகள் போன்ற மக்கள் மத்தியிலே நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற என் ஆண்டவர் என்னை எந்த அளவாய் தகுதிப்படுத்துகிறாரோ அந்த அளவாக இந்த ஊழியங்களை நான் செய்து வருகிறேன். ஒரு ஓஹோ என்று சொல்லுகிற ஒரு ஊழியத்தை செய்ய என்னால் முடியவில்லை. ஏனென்றால் அதற்கான பொருளாதாரம் என்னிடத்தில் இல்லை. தேவன் என்னை பலப்படுத்துகிறதற்கு ஏற்றபடியாக இந்த ஊழியங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்தோத்திரம் எனக்கு சொன்னால் அதுவே எனக்கு போதும். கர்த்தர் கிருபையை பெருக பண்ணுவார். ஒரு அலையில சொல்லுவோமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில வேதத்திற்கு நாம் கடந்து போவோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் எட்டு 9 10 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 4 அதிகாரம் 8 9 10 ஆகிய வசனங்கள் நான் வாசிக்கிறேன். 266 பக்கம் புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில், ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னோட நீங்க பேசுங்க என்று கேளுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளவு காலமாக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் உண்டா? ஆண்டவருக்குள்ள ஏதாவது ஒரு வளர்ச்சி உண்டா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோமா? ஆண்டவரோடு நாம் பேசுகிறோமா? ஆண்டவர் பேசுகிறதை கேட்கிறோமா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் எவ்வளவு பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும். அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அந்த வார்த்தை அவர் அனுப்பி நம்முடைய காயங்களை அவர் கட்டுகிறவராய், காயங்களை ஆற்றுகிறவராய், நம்மை குணமாக்குகிறவராய், நமக்கு ஜீவனை தருகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அவருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசட்டும். ஹல்லேலூயா, பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் கேளுங்க. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நீரங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை நீரங்களுக்கு அனுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரங்கள் மத்தியில் அற்புதத்தை உம்முடைய வார்த்தை கொண்டு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை நீ திறந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினூடாக எங்களோடு பேசு. நாங்கள் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கட்டும், ஆண்டவருடைய வல்லமையை ருசிக்கட்டும், உம்முடைய கிருபையை நாங்கள் ருசி பார்க்கட்டும். தேவரீரங்களுக்கு இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யும். எங்களுடைய குருட்டு கண்கள், எங்களுடைய ஊன கண்கள் திறக்கப்படட்டும். உம்முடைய அன்பின் வல்லமையை நாங்கள் ருசி பார்க்கட்டும். ஆண்டவரே, தாவீதோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளோ. எங்களை கண்கள் திறக்கட்டும் சுவாமி. வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு சொல்லி தாரும். நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளில வார்த்தைக்கு எதிராயிருக்கிற எல்லா சபிக்கப்பட்ட வல்லமைகளை நசரேனா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டிந்து போடுகிறோம். ஆவியானவர் பலத்த கிரியைகளை செய்தருளும். ஆண்டவருடைய பிரசன்னம் இடம் முழுவதும் இருக்கட்டும். ஆண்டவரே, நீ எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். மாணவர்களே, இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தையானது பல நிலைமைகளிலே மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே அது மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வேதத்தை, வேதத்தின் மகத்துவங்களை சத்துருவானவன் பல நிலைகளிலே அழிப்பதற்காக பார்க்கிறான், அழிக்கும்படியாக. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த சத்தியத்தை ஒருவராலும் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதாகமம் நம் ஒவ்வொருவருக்கும் வழி காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த வேத புத்தகமானது நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை காண்பிக்கிறது, நிகழ்கால வாழ்க்கையை காண்பிக்கிறது, வரப்போகிற வாழ்க்கையை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஒரு அலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை யாராயிலும் கூட்டினால் ஆண்டவர் வாதையையும் கூட்டுவாராம். வேதத்தை யாராயிலும் குறைத்தால் அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க பங்க ஆண்டவர் குறைத்து விடுவாராம். ஆகவே இந்த வேத வசனத்தை ஒருவரும் கூட்டவும் கூடாது, ஒருவரும் குறைக்கவும் கூடாது. வேதமே நமக்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையாருக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார்,
ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே உன்னதத்திற்கு ஏறின இயேசு என்ற ஒரு தலைப்பில் நான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உன்னதத்திற்கு ஏறின இயேசு. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த உலகத்தில் ஒரு நம்மை போல ஒரு தாயின் வயிற்றிலே அவர் ஒரு குழந்தையாக உருவாகி பிறந்து வளர்ந்து நம்மை போல பாடுகளை அனுபவித்து நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நம்முடைய வியாதிகள் வறுமைகள் நம்முடைய எல்லா பயத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை தந்தார். அவருடைய ரத்தம் இந்த உலகத்திலே நமக்காக பூமியில் சிந்தப்பட்டது. அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ரட்சிப்பு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட பேர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படியானால் நமக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பில் ரெண்டு அனுபவங்கள் இருக்கிறது, ஒன்று விசுவாசம், இன்னொன்று ஏற்றுக்கொள்கிற அனுபவம். இந்த ரெண்டு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் மூன்றாவது ஒரு காரியத்தை தேவனே நமக்கு தருவார், அது அவருடைய கிருபை. ஆகவே தான் எபேசியர் 2:7 சொல்லுகிறது, 8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை ஏற்றுக்கொண்டார், ஜீவனை தந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார் என்று நாம் உள்ளத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்தோம். ஆகவே நமக்கு ரட்சிப்பு வந்தது என்று வேதம் சொல்கிறது. இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மரித்து பின்பு அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்ட போது வேதம் சொல்கிறது, பூமியில் பாதாளத்தில் அடக்கம் பண்ணப்பட்ட, ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்ட மரித்து போன ஆவிகளுக்கு ஆண்டவர் அங்கே பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 3:19 வாசிக்கும் போது அங்கே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? 3:19 நான் வாசிக்கிறேன். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆவியிலே அவர் பூமியின் தாழ்விடங்களுக்கு சென்று காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். நீங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டும், இது ஒரு சத்தியம், குழம்பிடக்கூடாது. பூமியின் தாழ்விடங்களுக்கு சென்றார். சென்று இயேசு என்ன செய்தார் என்றால், இதற்கு முன்னதாக, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு முன்னதாக மரித்து போன பரிசுத்தவான்களுக்கு இயேசு பிரசங்கம் பண்ணினார். ஒரு அலையில சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, எப்ரேயருக்கு எழுதின நிருபம் 5 இங்கே திருப்பிகள் என்று சொன்னால், அங்கே 9 திருப்பிகள் என்று சொன்னால், 15 இங்கே நமக்கு விதமாய் சொல்லுகிறது. 9:15 ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுமா? முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டாக இயேசு மரணமடைந்தார். ஆமென். அப்படியானால் ஆதாமுடைய காலத்திலிருந்து, நோவாவுடைய காலத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் வரையிலும் மரித்து போன அனைத்து அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், பூமியின் தாழ்விடங்களுக்கு சென்றார், அந்த காவலில் உள்ள அந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் யோவான் சொல்லும் பொழுது, இதோ இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட நாட்களிலிருந்து, மனிதன் பூமியில தோன்றின நாட்களிலிருந்து, மனிதன் பாவத்தில் வீழ்ந்த நாட்களிலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வரையிலும் உள்ள அனைத்து மனுக்குலத்திற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், அவருடைய ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. இனி ஒரு இயேசு வரப்போகிறது இல்லை ரத்தம் சிந்துவதற்காக. இனி இன்னொரு இயேசு வந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க போகிறது இல்லை. ஆகவே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே உள்ள பரிசுத்தவான்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. என்ன செய்யப்படவில்லை? கொஞ்சம் யோசிக்கிறீங்கல்ல, அவங்க எப்படி முற்பிதாக்களா இருந்தாங்க, எப்படி தீர்க்கதரிசியா இருந்தாங்க, எப்படி ராஜாக்களா இருந்தாங்க என்று நாம் யோசிக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை, அவனுடைய பாவங்கள் மூடப்பட்டது. என்ன செய்யப்பட்டது? மூடப்பட்டது. 32 சங்கீதத்திலே 1 வசனத்தை வாசித்தால், எவனுடைய மீறல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆகவே பாவங்கள் மூடப்பட்டிருந்தது, பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. அதற்கு என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பலிகளை செலுத்தினார்கள், தங்களுடைய தகுதிக்கு ஏற்ற பலிகளை பாவ நிவாரண பலியாக செலுத்தினார்கள். அந்த பலிகள் மாமிசமே பலிகள் செலுத்தப்பட்டதே தவிர சித்தம் பலியிடப்படவில்லை. சித்தம் பலியிடப்படவில்லை. ஒரு அலையில சொல்வீங்களா? கவனிக்க வேண்டும், அப்பதான் இந்த சத்தியம் உங்களுக்கு புரியும். ஆகவே சித்தம் பலியிடப்படாதபடியினாலே அவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டது. ஹலேலூயா. சத்தமா சொல்லுவோமா சகோதரர்கள்? ஒரு அலையில சொல்லுவீங்களா? ஹலேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் செலுத்தப்பட்ட பலியில் குறைவு இருந்தது, அதுல பூரணம் இல்லை, அது சித்தம் செய்யப்படவில்லை. ஆனா புதிய ஏற்பாட்டின் பலி அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் வாசியுங்கள், 10:5-6-7 வசனங்களை வாசிக்கும் போது,
ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை.
அவர் பலியையும் காணிக்கையையும் விரும்பவில்லை.
ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர்.
ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர்.
சர்வாங்க தகன பலிகளும்,
சர்வாங்க தகன பலிகளும்,
பாவ நிவாரண பலிகளும்,
பாவ நிவாரண பலிகளும்
உமக்கு பிரியமானதல்ல,
உமக்கு பிரியமானதல்ல என்றேன்.
அப்பொழுது நான், தேவனே உமது உம்முடைய சித்தத்தின்படி,
தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். ஒரு அலையில சொல்லுமா? அந்த நாட்களில ஆசாரியரிடத்தில் பலி மிருகத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த மிருகம் பலியிடப்பட்டதே தவிர, அந்த மிருகத்தினுடைய மாமிசம் பலியிடப்பட்டதே தவிர, அந்த மிருகத்தினுடைய சித்தம் பலியிடப்படவில்லை. ஆகவே பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு பலி மிருகமாக சர்வ லோகத்தின் பாவத்தை சுமந்து நிற்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சித்தத்தை பலியாக ஒப்புக் கொடுத்தார். Praise the Lord. நம்முடைய தேவ குமாரனாகிய கிறிஸ்து தம்முடைய சித்தத்தை சிலுவையிலே பலியாக்கினபடியினாலே என்னுடைய உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களுடைய பாவங்கள் மூடப்பட்டிருந்தது, ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் ஊடாக அவர்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பலி மிருகங்கள் மனிதனை காட்டிலும் விசேஷித்தவைகள் அல்ல, மனிதனே விசேஷித்தவன். ஆகவே பலி மிருகங்களுக்கு சித்தமும் செய்ய முடியாது. அருமையானவர்களே, ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி ஈசாக்கை பலியிடும்படியாக அழைத்துக் கொண்டு போகிறான். தகப்பனை பார்த்து கேட்கிறான், டேடி இங்கே கத்தி இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, எல்லாம் விறகு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஆட்டுக்குட்டி எங்கே என்று தகப்பனை பார்த்து கேட்கிறான். இப்பொழுது ஈசாக்கு ஒருவேளை, மகனே நீதான் அந்த ஆட்டுக்குட்டி, உன்னை நான் பலியிடுவதற்காக கொண்டு போகிறேன் என்று சொன்னால், டேடி நான் வரவே மாட்டேன் என்று அவன் ஓடியிருப்பான். அவனுடைய மம்மியின் இடத்துல, அவனுடைய தாயின் இடத்துல ஓடியிருப்பான். ஏனென்றால் அவன் சித்தம் செய்வதற்கு அவன் விரும்ப மாட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் ஒரு மிருகமோ அதற்கு சித்தம் செய்கிற அனுபவம் ஆத்துமா இல்லாததுனால அது சிலபமாய் தன்னுடைய மாமிசத்தை ஒப்புக் கொடுக்கிறது. ஆனால் ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவோ அப்படியல்ல, என்னையும் உங்களையும் நேசித்தபடியினாலே, நம்மில் அவர் அன்பு கூர்ந்தபடியினாலே, நாம் எவ்வளவோ கொடிய துரோகிகளாய், பாவிகளாய், கீழ்ப்படியாதவர்களாய், அக்கிரம செய்கைக்காரராய், தூரம் போனவர்களாய் நாம் காணப்பட்ட போதும் அவருடைய அன்பு நம்மை தேடி வந்தது. ஹல்லேலூயா! இதோ என்னை குறித்து புத்தக சுருளில் எழுதியிருக்கிறதே, இதோ பிதாவின் சித்தத்தை செய்ய எனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தீரே, இதோ சித்தம் செய்ய நான் வருகிறேன் என்று சொல்லி தன்னை மகிழ்ச்சியோடு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா! எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த கால வேளையில், மாலை வேளையில் நான் உங்களுக்கு அன்போடு கூட சொல்லுகிறேன், தேவாட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் பாக்கியவான்கள். ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு மேன்மையான பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே தான் நானும் நீங்களும் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவைகளையே அனுபவிக்கும்படியாக, கீழானவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அந்த மேலானவைகள் என்னவென்றால், பிதாவின் வலது பரிசுத்தில் இருக்கிறதான அந்த மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா! பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை, ஆனால் எனக்கு உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா! இரண்டாவதாக, இந்த தேவாட்டுக்குட்டியானவர் பழுதில்லாதவர், இவர் பரிசுத்தம் உள்ளவர், தன்னை முழு மனதோடு ஒப்பு கொடுத்தார். எதற்காக என்றால், நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து என்னையும் உங்களையும் பரிசுத்தவான்களாக மாற்றும்படிக்கு. ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பலி என்னுடைய பாவம், உங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பலியாக இருக்கிறது. ஹல்லேலூயா! 10வது வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 4:10 வாசிக்கிறோம். அங்கே இவ்விதமாக வாசியுங்கள், இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினார் என்று. எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக இயேசு உன்னதத்திற்கு ஏறினார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசுவானவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா! இந்த செய்தியை விசுவாசத்தோடும் ஒரு தேவ வெளிப்பாடோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கு நம்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான பாஸ்டர் அவர்கள் இந்த ஜபத்தை நடத்தும் போது இங்கே ஒரு சில காரியங்களை சொன்னார். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நடத்தும், என்னுடைய எங்களை நடத்தும், எங்களுடைய குடும்பத்தை நடத்தும் என்று சொல்லி தேவனுடைய நடத்துதலுக்காக ஜெபித்ததை நான் உணர்ந்தேன். பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறதை இந்த ஆராதனையிலே நான் உணர்ந்தேன். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா! அவரால கூடாதது ஒன்றுமில்லை, எல்லாம் என் தேவனாலே கூடும். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட்! எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். கிறிஸ்தவ மக்களாகிய நமக்கு எந்த குறைவும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நானும் நீங்களும் வாழ்க்கையில குறைவுபட்டிருக்கிறோம், வேதனைப்பட்டிருக்கிறோம், வியாகுலப்பட்டிருக்கிறோம், குறைவுபட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய பாவங்களே நம்மை குறைவுபடுத்துகிறது. ஆதாம் தேவனுக்கு முன்பாக அவன் பாவம் செய்தபோது நிற்க முடியாதபடி அவன் தேவனுக்கு பயந்து தன்னை ஒளித்துக் கொண்டான். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கை தங்களை ஒளித்துக் கொள்ளுகிற வாழ்க்கையாயிருக்கிறது. பாதி கிறிஸ்தவ மக்களுக்கு தங்களுடைய இருதயத்தில் பயம் நிறைந்த வாழ்க்கையாயிருக்கிறது, பயந்த வாழ்க்கை. ஆனால் நீங்கள் உண்மையுள்ள உயிருள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுது நெஞ்சு தட்டி வாழலாம். நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவரும் உங்களை நிபச்சொல் சொல்ல மாட்டார்கள், ஒருவரும் உங்களை விரல் சுண்டி பேச மாட்டார்கள், நீங்கள் குறைவுபடவே மாட்டீர்கள். ஏனென்றால் நமக்குள் இருக்கிறவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. இப்போ என்னோடு கூட சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறவர். இவ்வளவு பேர் இருக்கீங்க, உங்க சத்தம் எனக்கு காது கேட்கவே இல்லை. எனக்குள் இருக்கிறவர். சகோதரர்கள் தான் ரொம்ப சத்தம் போடுறீங்க, சகோதரிகளுடைய சத்தம் கேட்கவே இல்லை. சகோதரர்களுடைய சத்தம் எனக்கு கொஞ்சமே கேட்கல. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், எனக்குள் இருக்கிறவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வார்த்தைகளை விசுவாசத்தோடு நாம் அறிக்கையிடும் போது அவைகள் அப்பொழுதே நமக்கு பலிக்கும், அது அப்பொழுதே நமக்கு நடக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ குறைவுபட்டவனாய் குறைவுபட்டவளாய் காணப்படுகிறாய் என்றால் என் இயேசு உன்னை நிரப்புகிறவராயிருக்கிறார். நீ வாழ்க்கையில எந்த பகுதியில குறைவுபட்டிருக்கிறாயோ அந்த பகுதி இன்றைக்கு உனக்கு நிரப்பப்படும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருடைய நாமம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எபேசியர் 1:23 வசனத்தை சொல்லுவோம். இப்போ எபேசியர் 1:23,
எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும்
எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும்
நிரப்புகிறவருடைய
நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கு மேலாக தலையாக தந்தருளினார். கவனிக்க வேணும், இங்கு ஒரு ஆழமான சத்தியம் இருக்குது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவு எங்க இருக்குது என்றால் அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே இருக்கிறது. Praise the Lord. அப்படியானால் இது நமக்கு உரிமை பாராட்டக்கூடிய ஒரு வாக்கு தத்துவம். இதை இன்றைக்கே நாம் பெற்று அனுபவிக்க வேண்டிய ஒரு வாக்கு தத்துவம். எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை நிறைவாக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நிரப்புதல் நமக்குள் இருக்க வேண்டும் என்றால் பிதாவுக்குள்ளும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் நாம் நிரப்பப்பட்டவர்களாயிருக்க வேண்டும். பிதாவின் சகல கிருபைகளும் குமாரனுடைய சகல நன்மைகளும் நம்மை இந்த மாலை பொழுதில் நிரப்ப உண்மை உள்ளதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ஒரு ஆளில சொல்லுமா? Praise the Lord. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட நிரப்புதல் தெரியுமா? நிறைவான நிரப்புதல். ஹல்லேலூயா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு என்ன குறைவு இருக்கிறதோ அவைகள் உங்களை விட்டு இன்றைக்கு ஓடி போக போகிறது, அது நீங்கி போக போகிறது. நீ ஒருவேளை அழுது கொண்டு வேதனையோடு இந்த ஆராதனைக்கு வந்திருப்பாய் என்று சொன்னால் என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய அழுகையை ஆனந்த கழிப்பாக மாற்றப் போகிறார். உன்னுடைய துக்கத்தையும் தேவன் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவருடைய நிறைவின் அந்த அனுபவம் உனக்குள்ள உண்டாக வேண்டும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவு, அது பிதாவினுடைய நிரப்புதல், அது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிரப்புதலாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாம் இந்த பூர்ணத்துவத்துக்குள் நம்மை ஒப்புக் கொடுப்போமானால் ஆண்டவர் நம்மை குறைவை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். இதுதான் நம்முடைய மகிழ்ச்சி, இதுதான் நம்முடைய வேண்டுதல், இதுதான் நம்முடைய விருப்பம், இதுதான் நம்முடைய தேவை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அனுபவத்துக்குள் வளருவதற்காக நம் வாழ்வை நாம் அர்ப்பணிப்போமானால் நிச்சயமாய் சொல்கிறேன், எந்த தீய ஒரு சக்தியும் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிட முடியாது. ஏனென்றால் பிதாவின் வல்லமை சாதாரணமானதல்ல, குமாரனுடைய அந்த குமாரத்துவம் சாதாரணமானதல்ல. அந்த பரிபூர்ணத்தால் நாம் நிரப்பப்படும் போது எல்லா தீய சக்திகளையும் மேற்கொள்ளுகிற பலனால் தரிப்பிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:19 வாசிக்கும் போது, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இங்க என்ன வாசிக்கிறோம் என்றால், நாம் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒன்று கூட தேவன் நமக்கு குறைவாக வைக்கவில்லை. விசா உங்களுக்கு ஒரு பிரச்சனை அல்ல. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற சமாதான குறைவு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அல்ல. உங்கள் பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு இருக்கிற துக்கம் ஒரு பிரச்சனை அல்ல. நீங்கள் கடன்பட்டிருக்கிறது ஒரு பிரச்சனை அல்ல. உங்களுடைய இனவன பந்துக்கள் உடன்பிறப்புகள் இலங்கையில வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு பிரச்சனை அல்ல. அருமையானவர்களை, நீங்கள் சில நல்லவர்களை இழந்திருக்கலாம், அது உங்களுக்கு ஒரு பிரச்சனை அல்ல. நீங்கள் வாழ்க்கையில எந்த நிலையில் இருந்தாலும் இந்த நாளில பிதாவுக்குள்ளும் குமாரனுக்குள்ளும் நீங்கள் ஒரு நிரப்பப்படுகிற அனுபவத்துக்குள் வருவீர்களானால் இவைகளெல்லாம் லேசான காரியமாய் போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பரிபூரணங்கள் நமக்குள்ள இருக்குமானால் நம்முடைய இலங்கையில் இருக்கிறவர்களுக்கு நீங்க உதவி செய்யணும்னு அவசியம் இல்ல. இங்கிருந்து தோத்திரம் பண்ணினா அங்கே பாத்திரம் நிரம்போம், துதியினால கிருபை பெருகும். ஆகவே நீங்கள் உங்கள் மாரில அடித்து அழுகிறத புலம்புகிறத நிறுத்திவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராக திருப்புங்கள், மனம் திரும்புங்கள், கீழ்ப்படியுங்கள், தேவ சித்தம் செய்ய ஒப்புக்கொடுங்கள், பாவத்தை விட்டு ஓயுங்கள், தேவனை துதியுங்கள், தேவனுக்கு முதலிடத்தை கொடுங்கள், ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். ஆண்டவர் உங்கள் முகத்தில் தம்மை பிரகாசிப்பிக்க செய்வார், தம்முடைய ஒளியை வீச பண்ணுவார், தம்முடைய சாயலை தருவார், நீங்கள் அவருடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. 3வதாக எதால் அவர் நிரப்புகிறார் வாசியுங்கள், கொலோசியர் 1:9. யாராவது வாசிங்க. 1:9. சரி, நானே வாசிக்கட்டுமா? இது நிமித்தம் 275வது பக்கம், கொலோசியர் 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதற்கொண்டு முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. முதலாவது, நமது கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறார். இரண்டாவது, அந்த நிரப்புதல் பிதாவுக்குள்ளும் குமாரனுக்குள்ளும் எல்லாவற்றாலும் நிரப்பப்பட வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது, தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்பட வேண்டும். மூன்றாவது, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால நிரப்பப்பட வேண்டும். கவனிக்க வேண்டும் விசுவாசிகள், இன்றைக்கு தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவு தேவனுடைய ஜனங்களுக்கு குறைவு. நாம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்றால், ஜோசியம் அல்ல, மந்திரவாதி அல்ல, உலகத்தில் ஏதோ ஒரு பெரிய மனுஷன் அல்ல, குறி கேட்கிறதல்ல, தீர்க்க தரிசனத்தை கேட்கிறதல்ல. தேவ சித்தம் அறிந்து கொள்ளுகிற அறிவு நமக்கும் தேவனுக்கும் உரிய உறவில் இருக்கிறது. நாம் எவ்வளவாய் தேவனோடு உறவு வைத்திருக்கிறோமோ அவ்வளவாய் சித்தம் நமக்குள்ளே வெளிப்படும். அந்த சித்தத்தை எப்படி பகுத்து அறிந்து கொள்வது, எப்படி புரிந்து கொள்வது என்றால், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பையனுக்கு ஒரு பெண் பார்க்க போகிறார்கள் ஒரு வீட்டிற்கு. அந்த பெண்ணை பார்த்து அந்த பையன் பார்த்தபோது அந்த பையனுடைய பெற்றோருக்கு அந்த பெண்ணை பார்த்தபோது அவர்கள் இருதயத்தில் முதலாவது ஒரு மகிழ்ச்சி வரும். சந்தேகம் வராது, இருமனம் வராது, கேள்விகள் வராது. பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி வரும். உச்சிந்துள்ள கால் வரையிலும் ஒரு சந்தோஷம். சிலர் ஒரு இச்சிக்கிற தன்மையோடு சந்தோஷப்படுவார்கள், அது அல்ல. அப்படி சந்தோஷப்படக்கூடாது. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவுக்கு நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். ஆகவே ஏதாயிலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அந்த இடத்துக்கே காரியத்தை கை வைக்காதீங்க, விட்டுருங்க. சந்தேகம் உள்ளது நமக்குரியதில்லை, அது சாத்தானுக்குரியது, அதுக்கு போகாதீங்க. எந்த காரியத்தை தேவன் மகிழ்ச்சி ஆக்குறாரோ அந்த காரியத்துக்கு உங்களோட மனசை விட்டுக் கொடுங்க. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ சித்தம் செய்கிறவர்கள் மகிழுவார்கள், தேவ சித்தம் செய்கிறவர்கள் சந்தேகப்பட மாட்டார்கள், தேவ சித்தம் செய்கிறவர்கள் பலசாலியாக நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள், தேவ சித்தம் செய்கிறவர்கள் கர்த்தரையே எல்லாவற்றிற்கும் முதலிடமாக வைப்பார்கள். Praise the Lord. ஆகவே உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன், நீங்கள் தேவ சித்தம் இன்னது என்று அறிகிற அறிவினால நிரப்பப்பட வேண்டும். இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இந்த அறிவு இல்லை. அநேக அறிவுகள் இருக்குது, ஆனா சித்தத்தை அறிகிற அறிவு இல்லை. ஆகவே இன்றைக்கு பல குழப்பங்கள் இருக்கிறது, பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு சிறிய காரியம் உருவெடுத்து அது ஒரு பெரிய விபரீதத்தை கொண்டு வருகிறது. காரணம், சித்தத்தை அறிந்து கொள்ளாதபடியினாலே. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பெண் அல்லது மாப்பிளை தேடும் போது சித்தத்தை அறிந்து கொள்கிற அறிவுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதை அந்த சித்தத்தின்படி செய்யுங்கள். பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கிற காரியத்தில் அப்படிதான், வேலைக்கு அனுப்புகிற காரியத்தில் அப்படிதான். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், உங்களுடைய பிள்ளைகளோடு உள்ள காரியங்களிலும், எல்லோ காரியத்திலும் சித்தத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்படுவீர்களாக. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சித்தம் செய்யாம அநேகர் இன்றைக்கு வாழ்க்கையில குழம்பி போயிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலோடு கூட சொல்லுகிறேன், உங்களுடைய இங்க இருக்கிற உங்களுடைய உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அநேகர் தேவ சித்தத்துக்கு புறம்பாக காரியங்களை செய்தது நிமித்தமாக இன்றைக்கு நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அணு அணுவாக நீங்கள் சாகிறது போல வேதனைப்படுகிறீர்கள். ஒவ்வொரு நிமிஷமும் அடிக்கடி விட்டுவிட்டு உங்களுடைய மனம் குழம்பிக் கொண்டிருக்கிறது, அடிக்கடி டென்ஷன் ஆகிறீர்கள். இந்த வேதனை ஒரு தாங்க முடியாத வேதனையாக சில சமயங்களிலே மாறிவிடுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுத்து ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாயிலும் சித்தம் செய்ய தவறியிருந்தால், ஆண்டவரே என் நான் உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பலவீனங்களையும், ஒவ்வொரு குறைவுகளையும், ஒவ்வொரு கீழ்ப்படியாமையும், சித்தம் செய்கிற அறிவு இல்லாதபடி நடந்து கொண்ட என்னுடைய அறியாமையை எனக்கு மன்னித்து இந்நாளிலிருந்து உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நான் பூரணப்படும்படி, நான் வளரும்படி, நான் நிரம்பும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பீர்கள் என்று சொன்னால், என் ஆண்டவர் உங்களை அவருடைய சித்தத்தின் மையத்திலே கொண்டு வருவார், உங்கள் சித்தத்தின் வழியிலே கொண்டு அவருடைய சித்தத்தின் வழியிலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் இந்த காரியத்தை உங்களுடைய மனதிலே வைத்து ஜெபிக்கும் போது அநேக கடந்த கால வாழ்க்கையில் உள்ள அநேக குறைவுகள், அநேக குற்றங்கள், அநேக காரியங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படுகிறது மட்டுமல்ல, அதில் உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை தேவன் வர வல்லவராயிருக்கிறார். நான்காவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 15:13 15:13
பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே
பரிசுத்த ஆவியின் வரத்தினாலே
உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு,
உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு,
நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும்,
நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும்,
எல்லாவித சந்தோஷத்தினால்
எல்லாவித சந்தோஷத்தினாலும்
சமாதானத்தினாலும்
உங்களை நிரப்புவாராக, உங்களை நிரப்புவாராக. ஒரு அலையிலே சொல்லுவோமா, சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நம்முடைய நிறைவின் ஆண்டவர் எப்படி நம்மை நிரப்புகிறார்? பிதாவுக்குள்ளும் இயேசுவுக்குள்ளும் நம்மை நிரப்புகிறார். தேவனுடைய சகல பரிபூர்ண சித்தத்தினாலே, சித்தத்தை அறிகிற அறிவினாலே நம்மை நிரப்புகிறார். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலே நிரப்புகிறார். இப்போது சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிறார். ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அநேக ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, அழுகைதான், அழுகைதான். பெரிய பிரச்சனையை இந்த ஐரோப்பா தேசங்களிலே பார்க்கிறோம். ஐரோப்பாவுக்கு தேவன் நம்மை கொண்டு வந்தது எதற்காக என்றால், ஒரு காலத்தில் இந்த ஐரோப்பிய மக்கள் தான் ஆசியாவுக்கு வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஆனால் அன்று ஆசியாவுக்கு வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த அந்த தேவனுடைய பரிசுத்தவான்கள் தேசத்தை விட்டு மறைந்து போனார்கள். இனப்பெருக்கம் தேசத்தில் குறைந்து விட்டது, பாவம் பெருகிவிட்டது. ஆகவே இந்த ஐரோப்பா தேசத்து மக்கள் தங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் உலகத்தில் பாவத்தை அனுபவித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று ஜீவிக்கின்ற ஜனங்கள் தான் திரளா இருக்கிறார்களே தவிர, இந்த சுவிசேஷத்தை பற்றிய அக்கறையோ தெய்வ பயத்தை குறித்த கவலையோ அவர்களுக்கு இல்லாமற் போய்விட்டது. ஆகவே என்னையும் உங்களையும் ஆண்டவர் இந்த தேசத்தில் கொண்டு வருகிறதற்கு காரணம், நம்மை இந்த தேசத்தில் வைத்துக் கொள்வதற்கு காரணம் என்னவென்றால், இந்த ஐரோப்பிய மக்களுக்கு இயேசுவை அறிவிக்கும்படியாக. அல்லேலூயா. இதை குறித்த அக்கறை நமக்கு இல்லாவிட்டால், இதை குறித்த ஒரு எண்ணம் நமக்கு இல்லாவிட்டால், நாம் பரிதவிக்கப்பட்டவர்களாயிருப்போம். இந்த தேசத்தை குறித்த, இந்த தேசத்தில் வாழ்கின்ற நமக்கு இந்த தேசத்தை குறித்த ஒரு கரிசனை, ஒரு அக்கறை நமக்கு இருக்க வேண்டும். இந்த தேசத்தை குறித்த ஒரு பாரம் நமக்கு இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய இலங்கை மக்கள் அல்லது இந்திய மக்கள் இலங்கைக்காக மட்டும் இந்தியாவுக்காக மட்டும் ஒருவேளை ஒரு ஆர்வம் கொண்டிருந்தால், ஆண்டவருடைய பார்வையில் அது சுயநலம் அல்லவா? ஆத்மா விலையேற பெற்றது. ஒருவேளை இங்க இருக்கிற பெரியவர்கள், நீங்கள் படிப்பில் இந்த உங்கள பாசைகளில் உங்களுக்கு தடுமாற்றங்கள் இருக்கக்கூடும், ஆனால் உங்கள் பிள்ளைகள் இந்த தேசத்தில் எழும்ப வேண்டும். உங்கள் பிள்ளைகள் இந்த தேசத்துக்கு சுவிசேஷ பிரதிநிதிகளாய் நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலை உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இன்று உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் சந்தோஷத்தாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்பட்ட ஜீவியம் செய்தால்தான் நீங்கள் அந்த அர்ப்பணிப்புக்குள்ள வர முடியும். நீங்களே அழுதுட்டு கிடந்தா உங்களை பார்த்து யாரு வருவா? நீங்களே அழுதுட்டு கிடந்தா உங்க பிள்ளைங்க எங்க மனம் திரும்புவாங்க? என் சபையில, எனக்கு சென்னையில் ஒரு கிளை சபை உண்டு. அது இப்போ தீ கொடுத்ததுனால எரிஞ்சு அது இப்ப நடத்தாம அப்படியே இருக்கிறது. ஆனா அதுல ரொம்ப ஒரு அருமையான சகோதரனும் சகோதரியும் நல்லா பாடுவாங்க, எனக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க. ரெண்டு பேரும் இப்ப இறந்து போனாங்க. அவங்களுடைய முடிவு ரொம்ப பரிதாபமான ஒரு முடிவு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க. இந்த இவருக்கு, இவங்களுக்கு மூத்தது மகள். அந்த மகள் சரியாக 18 வயது ஆனவுடனே அவள் தன்னுடைய பிளஸ் டூ படிப்பை முடித்துவிட்டு அவள் ஒரு கம்பெனியில வேலைக்காக அனுப்பப்பட்டாள். அங்கே வேலைக்கு போன போது ஒரு சகோதரனோடு அவள் பழக்கமாகிவிட்டாள். ஆகவே அது பெற்றோருக்கு தெரிய வந்தது. உடனே பெற்றோர்கள் மார்பில் அடித்து அழுதார்கள். இதெல்லாம் இந்தியாவுக்கு பயங்கர அபூர்வமான காரியம் போல, ஐரோப்பாவுக்கு சாதாரணமான காரியம். உடனே பெற்றோருக்கு கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு சரியா சாப்பாடு இல்ல, எதுவுமே செய்ய முடியல, ரொம்ப பயந்து ரொம்ப வேதனைப்பட்டாங்க. கடைசியா எத்தனையோ பேர் அந்த பிள்ளையை கூப்பிட்டு
என்னமா உங்க அப்பா அம்மா இவ்வளவு தங்கமானவங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறாங்க, நீ இப்படி நடந்து கொள்ளலாமா என்று கேட்டபோது அந்த பெண் சொன்ன பதில் என்னவென்றால், எங்க அம்மா மட்டும் அப்படி இல்லையா, எங்க அப்பா அப்படி இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னான். அவங்களுக்கு பதிலே சொல்ல முடியல, அந்த பிள்ளை சொன்னதுக்கு பதிலே சொல்ல முடியல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எப்படியோ அப்படிதான் நம்ம பிள்ளைகள். ஒருவேளை இந்த தேசத்தில் கர்த்தருக்காக நாம் வாழ தவறிவிட்டால், நீங்கள் மட்டும் கணக்கு கொடுக்கிறது அல்ல, நம்முடைய பிள்ளைகளும் சேர்ந்து கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் நினைப்பீர்கள், ஐயோ நான் மட்டும்தான் கெட்டு போனேன் என்று. இல்ல, நீ சந்ததி சந்ததியாக கெடுத்து விட்டாய், மறந்துவிடக் கூடாது. ஆகவே ஆண்டவருக்கு முன்பாக உன்னை நீ எப்பொழுதும் சுத்தவானாக காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக உன்னை நீ பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான விசுவாசியே, இன்றைக்கு நீ குடும்பத்தில் பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா, உன் கணவனுக்கும் உனக்கும் பிரச்சனையா, மனைவிக்கும் உனக்கும் பிரச்சனையா, பிள்ளைகளுக்கும் உனக்கும் பிரச்சனையா, இப்பொழுது நீ முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உன்னுடைய குறைவுகளை அறிக்கையிட்டு ஒப்புக் கொடுத்து ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே வந்தால், நிச்சயமாய் நீ தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால் தேவன் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அப்படி அற்புதத்தை பெற்று திரும்பவும் நீ திரும்பி பார்த்தால் அந்த லோத்தின் மனைவியைப் போல மாறிவிடுவாய். ஆகவே இன்றைக்கு உப்பு தூண்களாயிருக்கின்ற சகோதரர்கள் சகோதரிகளே, மனம் திரும்புங்கள். உங்களுடைய பாவ கட்டுகள் இன்றைக்கு உடைக்கப்படட்டும். ரகசிய பாவத்தின் வல்லமைகள் உடைக்கப்படட்டும். சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மனசும் மாமிசமும் விரும்புகிறவைகளை ரகசியமாய் செய்து தான் தொண்டித்தனமாக ஜீவிக்கின்ற பக்தி வேஷத்தின் வாழ்க்கையை நீ இன்றைக்கே ஒழித்துவிட்டு சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிற நிறைவை பெற்றுக்கொள். அது உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவுதான் நீங்க ஹல்லேலூயா சொன்னாலும் நான் அசைய மாட்டேன்னு சொல்றீங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எப்படி இதை நான் விட்டு தொலைக்கிறது, மாட்டிட்டன, எப்படினா விட்டு தொலைக்கிறது, மாட்டிட்டன. சிலர் மாட்டிட்டு இருக்கிறாங்க, ஆனா குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நான் இந்தியாவில் ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ண போனேன். பிரசங்கெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப உபசரிச்சாங்க, பயங்கரமான காணிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. இந்தியாவில் ரொம்ப காணிக்கை கொடுக்கறதெல்லாம் ரொம்ப அபூர்வம், ஆனாலும் பயங்கரமா காணிக்கெல்லாம் கொடுத்தாங்க நினைக்கிறதுக்கு மேலாக. அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு என்ன ஜபிக்கிறதுக்காக அழைச்சிட்டு போனாங்க. அவர் அழைச்சிட்டு போனவர் அந்த சபைக்கு ஒரு முக்கியமான தலைவர், நல்ல வசதியானவர், ஐஸ்வர்யம் மிகுந்தவர். அவர் போகும்போது நான் ரெண்டு இடத்துல அவரை கவனிச்சேன். இப்படி திரும்பினார், அப்படி திரும்பிட்டு மூக்கில் இப்படி கையை வச்சார். எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்தது. முதல் முறை சந்தேகம், ஆவியானவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவர் தானே, அவருக்கு எல்லா பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டார், உண்மையாவே நல்ல மனுஷன், அந்த சபை அவரை போற்றுது, அவ்வளவு முதன்மையான இடத்துக்கு சபையில வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு பாவம், ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறாரு, அது மூக்குப்பொடி போடுற ஒரு பாவம். மூக்குப்பொடி ஒரு பாவம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறத விட, அதுக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பாவம், அது போய் சரீரத்தை கொஞ்சம் பாதிக்கும், ஆனால் அதை விட முடியாம இருக்குது பாருங்க. அதுபோல இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் சமாதானம் இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லை அப்படின்னா, ஏதோ ஒன்றை உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த அடிமைத்தனத்தின் நுகம் என்றைக்கு அவிக்கப்படுகிறதோ அன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில மனைவிமார்கள் தங்கள் கணவனை வந்து ரொம்ப சொல்லுவாங்க, அப்படி போயிட்டாருங்க, இப்படி போயிட்டாருங்க, அப்படி ஆக்குங்க, குடிக்கிறாருங்க, அப்படி ஆக்குங்க, இப்படி ஆக்குங்க, பல காரியங்களை சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்ரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது உங்களுடைய கணவனுடைய குறைவை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக உங்கள் குறைவை பாருங்கள் சகோதரிகளே.
உங்க குறைவை நீங்கள் முதலாவது கர்த்தருக்கு முன்பாக சரி செய்துவிட்டு கொஞ்ச காலம் உங்களை உங்க உத்தமத்தை தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்துங்க, உங்க கணவன்மார் தானாகவே சரியாகி விடுவாங்க. அப்படி சரியாகாவிட்டா என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தின்படி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த வழிகள் இதெல்லாவற்றையும் நான் படித்த போது எனக்கு தெரிந்த சத்தியம், நீங்க சரியா இருந்தா உங்க கணவன் சரியாகி விடுவார். அப்படி சரியாகாத பக்கத்தில் கர்த்தர் சுத்தி வச்சு சரிப்படுத்துவார். பாருங்களேன் எவ்வளவு சந்தோஷம், சுத்தி வச்சு, உண்மையாதான் சொல்றேனா, சுத்தி வச்சு சரிப்படுத்துவார். ஆகவே ஆண்டவர் சிட்சிக்கிறதற்கு முன்னதாக மனம் திரும்பினால் வாழ்வு கிடைக்கும். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புகிறவர். இந்த நிரப்பப்படுகிற அனுபவம் இல்லாம கிறிஸ்தவர்களாக வாழ்கிறது ஒரு வேடிக்கையான வாழ்க்கை. நம்முடைய வீட்டிலே நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ வந்தால் நம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தான் அவங்க பார்க்கணும், கேட்கணும். அவங்க வந்து நம்முடைய கதையெல்லாம் கேட்டு அவங்களும் இந்த வேதனையை சுமந்துட்டு போகிற நிலை இருக்கக்கூடாது. அப்படின்னு அவங்களை நம்ம ரட்சிக்க முடியாது. அவங்களை நம்ம என்ன செய்ய முடியாது? ரட்சிக்க முடியாது. இவங்களே இப்படி, இவங்ககிட்ட போனா எப்படி அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆகவே இப்படியும் அப்படியுமா வாழக்கூடாது. வாழ்கின்ற வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த மனசாட்சிக்கு ஏற்றபடி சுத்தமா வாழ வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சுத்தமாய் வாழ்வதற்கு அர்ப்பணிப்பு தான் அவசியம், அர்ப்பணிப்பு தான் அவசியம். வேதம் சொல்லுகிறது ஒன்றாம் சங்கீதத்திலே, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வேத புத்தகத்தை ஒழுங்கா நீங்க படித்து ஜெபித்தால் போதுமானது, மீதி எல்லாம் ஆண்டவரே பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு ஊர் சுத்துறதுக்கு நேரமே இருக்காது, கதை பேசுறதுக்கு ஜெய்கன் பேசுறதுக்கு நேரமே இருக்காது. ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் தேனிலிட்ட பணியாரம், இதை படிப்பதற்கு நேரமே கிடைக்காது, இதை என்ஜாய் பண்ணுவதற்குரிய டைமே கிடைக்காது. உண்மையாய் ஒருத்தன் வேதத்தை படித்தால், வேதத்தை உண்மையாய் அறிந்து கொண்டால், இந்த ருசியை ருசித்தால் மீதி எல்லாம் குப்பையா இருக்கும், குப்பையா இருக்கும். ஏனென்றால் இந்த வேதம் அவ்வளவு இனிமையானது, இனிமையானது, இனிமையானது. எப்படி சரீரத்திற்கு நாம் உணவை புசிக்கிறோமோ அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை நாம் புஷ்டியாக்குவதற்கு இந்த வேதம் நமக்கு போஷாக்காயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி இங்க யாராகிலும் வந்திருப்பீங்கன்னா, எனக்கு சந்தோஷமே இல்லை, ஒரே குழப்பத்தில் இருக்கிறேன்னு வந்திருப்பீங்கன்னா, இதுதான் உங்களுடைய கடைசி குழப்பமா இருக்கணும். இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து நீங்க விடுதலை பெற்றுதான் போக வேணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக நீங்க எதுல நிரப்பப்பட்டிருக்கணும்னு சொன்னா, அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 6:3-8 வசனங்களை வாசிக்கும் போது, அங்கே அப்போஸ்தலருடைய காலத்திலே அப்போஸ்தலர்கள் ஸ்தேவானை போன்ற தேவ ஜனங்கள் ஞானத்தினாலும் விசுவாசத்தினாலும் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டிருந்தார்கள். ஒரு அலையில சொல்லுவோமா, விசுவாசம், ஞானம், கிருபை, பரிசுத்தாவியின் வல்லமை, பரிசுத்தாவி வல்லமை, இந்த 5 அனுபவங்களும் அவர்களுக்குள்ள காணப்பட்டது. விசுவாசிகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த அனுபவங்களால் நாம் நிரப்பப்படுவோமானால் நாம் வெற்றியுள்ள ஜெயவேந்தர்களாக வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அங்கே மோசே ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கினான். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அங்கே தேவனுடைய மகிமை நிரம்பிற்று என்று பார்க்கிறோம். Praise the Lord. சாலோமன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய கூடாமல் போயிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு மகிமை நிரப்பினதுண்டானால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் என்னையும் உங்களையும் பிதாவினுடைய வல்லமையினாலும் குமாரனுடைய அபிஷேகத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய மகிமையினாலும் நம்மை நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நிரப்புதல் இருந்தாதான் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சரீரமாகிய சபையா இருக்கும். 1 கொரிந்தியர் 3:16-19 இவைகளை என்ன வாசிக்கிறோம்? நீங்களே என்னுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை பலவிதமான பாவங்களினால் நம்மை கெடுத்து குட்டிசவராக்கி கொண்டிருக்கிறோம். நாம் நம்மை கெடுத்துக் கொண்டபடியினாலே ஓயாத வியாதி, தீராத வியாதி. ஓ அருமையானவர்களே, எந்த மட்டும் தேவ ஆலயத்தை கெடுப்போம், எந்த மட்டும் தேவனுடைய ஆலயத்திலே நாம் நம்மை நாமே குத்திக் கொள்வோம். இன்றைக்கு ஒரு விடுதலை நமக்கு உண்டாகட்டும், ஒரு ஃப்ரீடம் உண்டாகட்டும், தேவ சமூகத்திலே கழிவுறுகிற ஒரு அனுபவம் உண்டாகட்டும், தேவனுடைய நிரப்புதல் நமக்குள்ள உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். இயேசுவானவர் சொன்னார், நான் போவேனாகில் தேற்றவாளனாகிய அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன், என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர், அவர் ஒரு நாள் கூட தம்முடைய ஜனத்தை விட்டு பிரிந்திருக்கவே இல்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எதற்காக இருக்கிறார் என்றால், உன்னை நடத்தும்படியாக, உன்னை போஷிப்பிக்கும்படியாக, உனக்கு போதிக்கும்படியாக, உனக்கு எல்லா நன்மைகளையும் தரும்படியாக. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58:17 வாசிக்கும் போது, பிரதர் வாசிங்களேன், 865
இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்க
சாரி பேஜ் நான் தப்பா சொல்லிட்டேன், 48:17.
இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்க உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற,
உன் தேவனாகிய கர்த்தர்
நானே.
இங்க சொல்லுகிறார், பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். இங்கே ஆண்டவருடைய ஒரு நடத்துதலை பார்க்கிறோம். கவனிங்க, தேவன் நம்மை நடத்துகிறார். ஏன்? அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே. பிரைஸ் தி லார்ட். தகப்பன் பிள்ளைகளுமாய் போனால் பிள்ளைகள் தகப்பனை நடத்துமா? தகப்பன் பிள்ளையை நடத்துவாரா? தகப்பன் பிள்ளையை நடத்துவார். அதே போல நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். எப்படி நடத்துகிறார்? நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து நடத்துகிறார். ஆமென், ஆமென். நாம் நம்முடைய இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது, தேவனுடைய இஷ்டத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு தான் நம்ம ஒப்பு கொடுத்து நடக்க வேண்டும். ஏனென்றால் நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் உபாகமம் வாசியுங்கள், 1:30-31 உபாகமம் 1:30-31.
உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்கிறவற்றை போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.
நல்லா கவனிங்க, உங்களுக்கே முன்னே செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அடுத்தது நானே வாசிக்கிறேன், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிறது வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு அலையில சொல்லுமா? இந்த வசனத்தை புரிஞ்சுங்களா?
இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு த்ரில்லிங்கா இருக்குது. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல, நீங்கள் இந்த இடத்துக்கு வருகிறது வரைக்கும், இந்த நாள் வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும் நீங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை எப்படி கொண்டு வந்தாருங்க? வருத்தா கொண்டு வந்தாரு? இல்ல, சுமந்து கொண்டு வந்தார், சுமந்து கொண்டு வந்தார். நீங்க ஆண்டவரை இப்படியாக ருசிக்க வேணும். ஒரு இமோஷனல் அடைகிறது அல்ல, தேவ வசனத்தை ருசிக்க வேண்டும். அவர் என்னை சுமந்தார். எனக்கு இருதயத்தில் இப்ப அந்த தியானம் வருகிறது. அவர் எப்போது நம்ம சுமந்தா தெரியுமா? நம்ம தான் நன்றி இல்லாதவர்களா இருக்கிறோம். எப்போது சுமந்தா தெரியுமா? அவர் சொல்றாரு, சங்கீதக்காரன், உன்னுடைய கருவை என் கண்கள் கண்டது. உன் கருவை கண்டது. அப்படியானா நீங்க உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாலே, நாம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாலே, எலும்புகள் எல்லாம் உருவேற்பதற்கு முன்பாகவே நம்மை கண்டது யாரு சொல்லுங்க? யாரு? கர்த்தர். கர்த்தர் நமக்கு பேர் வச்சது யாரு? கர்த்தர். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். அவர் ஏசாயா 46 3-4 வசனங்களை வாசிக்கும் போது, தாயின் கற்பத்திலேயே நம்மை ஏந்தினார், தாயின் கற்பத்திலேயே அவர் நம்மை தாங்கினார், தாயின் கற்பத்திலேயே அவர் நம்மை சுமந்தார். ஒரு ஸ்திரீ என்ன செய்ய முடியாது? அவ்வளவு வெயிட்ட சுமக்க முடியாது. சும்மா 2 கிலோ பைய சுமந்துட்டு வந்தா வீட்டுல இடுப்பு வலிக்குது, கழுத்து வலிக்குதுன்னு அப்படி ஒப்பார் வைக்கிற ஸ்திரீகள். ஆனா வயிற்றுல அவ்வளவு பெருசா சுமக்கிறாங்கன்னா அது யாருடைய பலன்? உன்னை நடத்தி இந்த இடம் வரைக்கும் நடத்தி வந்தார் இல்ல, இந்த அன்புள்ள அப்பாவுடைய கரம் தாங்கினது. ஹலலுயா. சுமந்தது. ஹலலுயா. நீங்கள் இப்படியாக ஆண்டவரை நீங்கள் வர்ணிக்கும் போதே ஆண்டவர் உங்களுக்குள்ள சிங்காசனம் அமைச்சிருவார். நீங்க ஆண்டவரை ருசிக்கும் போது உங்களுக்கு ஆண்டவருடைய ஆண்டவர் உட்காருகிற மேடை உங்க இருதயத்துக்குள்ள வந்துடும். ஹலலுயா. சொல்லிட்டு சொல்றாரு, இவ்வளவு நாளும் அப்படி நடத்தி வந்த, இனிமேலும் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், உன்னை தப்பிவிப்பேன். ஹலலுயா. ஒரு நாளோடு விடுறவர் அல்ல, மரண பரியந்த நம்மை நடத்துகிற கர்த்தர். ஹலலுயா. ஹலலுயா. ஒரு தனிப்பட்ட மனிதனை அவர் நடத்துகிறார், ஒரு குடும்பத்தை அவர் நடத்துகிறார், ஒரு திருச்சபை அவர் நடத்துகிறார். ஆகவே ஒரு தனிப்பட்ட மனிதனை எப்படி நடத்துகிறார் என்றால், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10:23 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்ல என்றும் அறிவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் யாரு நம்மை நடத்துகிறது சொல்லுங்களேன். கொஞ்சம் சத்தமா சத்தமா, கர்த்தர் என்னை நடத்துகிறார். கர்த்தர் நடத்துகிறார். நித்தமும் என்னை நடத்துகிற கர்த்தர். என்னால ஒன்றுமே இல்லை. நான் உட்கார்ந்துட்டு எழுந்திருக்கணும்னாலே அவர் பலன் இருந்தாதான் என்னால முடியும். இல்லாம என்னால முடியாது. ஆகவே என்னை நித்தமும் ஆண்டவர் நடத்துகிறார். என்னால ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல வந்து சேர்றது வரைக்கும் என்னோடு கூட இருந்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா. என்னுடைய முதிர் வயது வரைக்கும் அப்படியே என்னை நடத்த உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து அவருடைய கரத்தை பிடித்து நீங்க நடக்க பழகிட்டீங்கன்னா உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கிய செய்வார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நீங்கள் 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த ஐரோப்பாவில் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அரசாங்கமே தருது. அதுக்கு போக நாம் அநேக நிலைமைகளில் பலவிதமான தயவுகளை பெற்று நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆனாலும் ஒருவர் கூட இந்த ஐரோப்பாவில் மன திருப்தியாக வாழுகிறவர்கள் இல்லை. ஒருவர் கூட இல்லை. ஏனென்றால் கர்த்தரோடு கூட இருக்கிற விசுவாசிகளைத்தான் அந்த மன திருப்தியை அவர்கள தான் காண முடியுமே தவிர உலகத்துக்குள்ள இருக்கிறவங்க அந்த திருப்தியை அடைய முடியாது.
ஆகவே தான் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே வாசிக்கின்றோம், 20வது அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 20:24 நீங்க வாசிக்கும் போது, கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா! அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்னையும் உங்களையும் செம்மையான பாதையில நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! அதுபோலதான் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை நடத்துகிறவர். ஒரு குடும்பம் பரிசுத்த ஆவியின் நிறைவினால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஒரு குடும்பம் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். கொர்நலியுடைய வீட்டாரை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த கொர்நலியு தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாயிருந்தான், மிகுந்த தர்மங்களை கொடுக்கிறவனாயிருந்தான், தேவ சமூகத்தில் கர்த்தரோடு பேசுகிறவனாயிருந்தான், அவன் தேவனுடைய தூதனுடைய சத்தத்தை கேட்கிறவனாயிருந்தான், தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றிலும் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் காணப்பட்டான். முதல் இடம் கொர்நலியுடைய வீட்டில் ஆண்டவருக்கு தான் இருந்தது. ஹல்லேலூயா! ஒரு பெரிய மனுஷன், சாதாரணமான ஆள் அல்ல. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் தூங்குறது தான் முதலிடமா இருக்குது. காலையில குடும்ப ஜபம் இல்ல, ராத்திரியில குடும்ப ஜபம் இல்ல. என்ன சொல்லிக் கொள்கிறோம்? நம்ம நாமே சாக்கு போக்கு சொல்லுகிறோம். சில காரியங்கள் உண்மைதான், ஆனாலும் ஜபிக்கிறதுக்கு கூடாததல்ல. என்ன உண்மைதான் என்றால், சில வீடுகளில் சத்தம் போட்டா மேல கீழே உள்ளவங்களுக்கு தொந்தரவு என்று சொல்லுகிறோம். சத்தமா தான் ஜபிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்க பிள்ளைகளோடு உட்கார்ந்து ஒரு குடும்ப ஜபம் பண்ணுங்க. சின்ன ஒரு கோரஸ பாடுங்க, ஒரு வேத பகுதியை வாசிங்க, நீங்க ஜபிங்க. உங்க பிள்ளைகள் அப்படி ஜபத்துல பழக்குங்க. உங்களுடைய காரியங்கள் அந்த ஜபத்துல சொல்லி பாருங்க. அது பஞ்சு போல, அது பனி போல கரைந்து போகும். வியாதியா இருந்தாலும் சரி, இலவசமா மருத்துவம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உடனே டாக்டர் ஓடாதீங்க. முதலாவது கர்த்தரை நம்புங்க, ரெண்டாவது பின்னானவைகளை தேடுங்க, முதலாவது கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் அதை செய்வார். ஒவ்வொரு ராத்திரியிலும் புருஷனும் மனைவியும் படுக்கைக்கு போகும்போது கரங்கோர்த்து ஜபித்து விட்டு போங்க. பெற்றோர் தாய்மார்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல கையை வைத்து ஜபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணுங்க. பிள்ளைகளை தினமும் ரெண்டு வேளையாகிலும் அனைத்து முத்தம் கொடுங்க. பிள்ளைகளை நீங்க அன்பா நேசிங்க. பிள்ளைகள் பக்கத்தில் வைத்து உங்க குடும்ப கதைகளை பேசாதிருங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக எந்த காரியங்களும் செய்யாதிருங்க. நீங்க வீட்டில் போடுற சண்டை பிள்ளைகளுக்கு எரிச்சலை கொண்டு வரும். பிள்ளைகள் தங்களுக்கு என்று ஒரு வழியை தேடிக்கொள்ளும். பிள்ளைகள் தங்களுடைய வழியை விட்டு விலகி போய்விடுவார்கள். அப்பா அம்மா சரியில்லை, அப்பா அம்மா இப்படி இருக்கிறாங்க, ஆகவே நான் அவங்களோடு இருக்க முடியாது என்று சொல்லிவிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுத்தால், உங்களுடைய வாழ்க்கையில ஜபம் இருந்தால், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும். நம்முடைய தேவன் குடும்பத்தை கட்டுகிறவர், நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் எழுப்புகிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜபியுங்கள், ஜபியுங்கள், ஜபியுங்கள். நீங்கள் ஜபிக்க ஜபிக்கத்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா! ஆபிரகாம் ஒரு பக்தியுள்ள மனுஷன். ஆபிரகாம் நல்ல ஒரு குடும்ப அந்தஸ்து உள்ள மனுஷன். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கு பெண் கொள்ளும்படி ஒரு எலியேசரை தன் இனத்தாரிடத்திற்கு அனுப்புகிறான். அருமையான தேவ பிள்ளையே, ஆபிரகாம் கர்த்தருடைய ஆலோசனையின்படி செய்ய முற்பட்டான். தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான். ஆபிரகாம் பரிசுத்த ஆவியானவரை தன்னுடைய குடும்பத்திற்கு தலைவனாக வைத்தார். ஆகவே என்னுடைய ஆணைக்கு நீ மாறாக எதையும் செய்யக்கூடாது என்று எலியேசரை அனுப்புகிறான். எலியேசர் ஒரு தீர்மானத்தோடு கூட போகிறான். அந்த தீர்மானத்தின்படி அந்த ரெபேக்காள், உமக்கும் கொடுக்கிறேன், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்க்கிறேன் என்று சொல்லி அவள் மனப்பூர்வமாய் சித்தத்தை வெளிப்படுத்தினாள். உடனே என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை அவன் மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்திலே பரிசுத்த ஆவியானவர்தான் முதன்மையானவராக இருக்க வேண்டும். அவர்தான் உங்களை நடத்த வேண்டும். அவர்தான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். அவர்தான் உங்களுடைய காரியங்களை செயலாக்கப்பூர்வமாக கொண்டு வர வேண்டும். உங்களுடைய மாமிசத்துல, உங்களுடைய பணத்துல, உங்களுடைய புகழ்ச்சியில, உங்களுடைய பலத்துல எதையும் செய்து விடாதிருங்கள். அப்படி செய்யும் போது அது நமக்கு உலகத்திலே புகழ்ச்சியாயிருக்கும், அது நமக்கு பெரிய தோல்வியை கொண்டு வரும். சிலர் தங்களுடைய பலத்தையும் தங்களுடைய மகிமையையும் சில காட்சிகளினூடாக காண்பிக்கிறார்கள். ஒரு பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணிவிட்டால் உடனே அது ஒரு கல்யாணத்தை விட அகோரமாய் பயங்கரமாய் செய்கிறார்கள், வேடிக்கையாக இருக்கிறது. பிள்ளை நம்மகிட்டதான் இருக்குது, எங்கேயும் போகாது. அந்த பிள்ளைய முதலாவது பக்தியில உங்களால் வளர்க்க முடியவில்லை, அந்த பிள்ளைக்கு அலங்காரம் பண்ணி அந்த பிள்ளைய வேடிக்கை பார்க்கறீங்க. அது விக்கிரகமா? இல்ல, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த பிள்ளைய ஓவியம் வரைந்து அழகு பார்க்கறதல்ல, உடுத்தி அழகு பார்க்கறதல்ல, அந்த பிள்ளைகள் கர்த்தருக்காக வளர்க்கும்படி உங்கள் கரத்தில் என் தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். உன் குடும்பத்தை என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உன் குடும்பத்தில் பரிசுத்தாவியாரர் வாசம் பண்ண வேண்டும் என்றால், உன் ஜபத்திற்கு தேவன் பதில் தர வேண்டும் என்றால், உன் பிள்ளையை ஒழுங்காக வளர்க்க நீ தெரிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதனையோடு சொல்லுகிறேன், ஆவியானவர் எனக்குள் பற்றி எரிகிறார். ஏன் நமக்கு அந்த அறிவு இல்லாமல் போய்விட்டது? வேதத்தில் என்னுடைய அறிவை எழுதி கொடுத்தேனே, ஏன் அந்நிய காரியமாக எண்ணுகிறீர்கள்? ஒரு காலத்தில் ஆண்டவரே சொன்னார், இருக்கிறதெல்லாம் கலட்டுன்னு, இப்ப கலட்டினதெல்லாம் போடுறோம். எதுக்கு? தகுதி என்று ஒன்று இருக்கிறது, ஞானம், ஞானத்தை பயன்படுத்துவோம். நம்ம பிள்ளைகள் இயற்கையிலே அழகா இருக்கிறாங்க, உடுத்துவதற்கு அழகான துணியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊராருக்கெல்லாம் வர வச்சு பிராண்டியும் விஸ்கியும் ஒயினும் அதுவும் இதுவும் கொடுத்து சாப்பாடு கொடுத்த உடனே நீங்க பெரிய ஆளாகலாம் என்று எண்ணிவிடாதீங்க. ஒரு நாளும் ஆக முடியாது. அவங்க எல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க, நீங்க கடனாளியா இருப்பீங்க. அன்னைக்கு ராத்திரியா புருஷனுக்கு மனைவிக்கு சண்டையா இருக்கும், சட்டிப்பட்டியெல்லாம் உடையும். அந்த மாதிரியான பிரச்சனையா இருக்கும். ஏன்னா பிசாசு, ஒரு பிசாசு இல்ல, ஏகப்பட்ட பிசாசு வீட்டுக்குள்ள வந்துடுவான். அந்த கடன் தீர்றதுக்கு மாச கணக்காகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாங்கியும் கொடுக்காத மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ விதத்தில் ஏமாற்று மக்கள் இருக்கிறாங்க. யாருக்குள்ள இதெல்லாம் இருக்குது? விசுவாசிகளுக்குள்ள. கேவலம் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் குடும்பத்தை கர்த்தர் உன்னோடு நடத்துவதற்கு நீ கர்த்தரோடு இருக்க வேண்டும், கர்த்தர் உன்னோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை பார்த்து தேவ சமூகத்தில் அந்த எலியாசர் சொன்னார், என்னை நீர் நேர்வழியாய் நடத்தி வந்தீர், நேர்வழியாய் நடத்தி வந்தீர். ஆவியானவர் நம்மை நேர்வழியாய் நடத்துகிற ஆண்டவர். ஒரு தனிப்பட்ட மனிதனை ஆண்டவர் நடத்துகிறவர் மட்டுமல்ல, குடும்பத்தையும் நடத்துகிறவர், நம் ஒவ்வொருவரையும் நடத்துகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய சபையையும் ஆண்டவர் நடத்துவார், நம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் நடத்துவார். ஊழியம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியத்தின் பங்காளர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய திருச்சபையிலே ஒரு அவயவமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஒரு ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு அவயவமாயிருக்கிறீர்கள். சபையானது கர்த்தருடைய ஊழியத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் தேவன் ஆவிக்குரிய கிருபைகளை தந்திருக்கிறார், வரங்களை தந்திருக்கிறார். ஆனால் எதற்காக தெரியுமா? சபை பக்தி விருத்தி அடைவதற்காக, பிரிப்பதற்காக அல்ல, பக்கத்தில் ஒரு பெட்டிக்கடை வைப்பதற்காக அல்ல, தான் தோண்டித்தனமாக பேசுவதற்காக அல்ல, ஏனோ தானோ என்று சொல்வதற்கு செய்வதற்காக அல்ல. எல்லாவற்றிற்கும் ஆவியானவர் ஒழுங்கும் கிரமமும் வைத்திருக்கிறார், ஒழுங்கும் கிரமமும் வைத்திருக்கிறார். வேதாகமத்திலே மூன்று விதமான வரங்கள் உண்டு. ஒன்று பிதாவாகிய தேவனுடைய வரம், ரெண்டு குமாரனாகிய தேவனுடைய வரம், மூன்று பரிசுத்தாவியாகிய தேவனுடைய வரம். அது ஒரு தனிப்பாடம், இப்போ நான் சொல்ல முடியாது. ஆனா முகவரையை மட்டும் நான் கடந்து போகிறேன். பிதாவாகிய தேவன் வரம் கொடுக்கிறார், அவருக்கு ஒரு வரம் இருக்குதுன்னு சொன்னா நீங்க உங்களை நான் குழப்பத்தில் விட்டுட்டு போனது மாதிரி எண்ணுவீங்க. இப்படி சொன்னார், அது என்ன வரம் அப்படின்னு யாராயும் சொல்ல முடியுமா? தயவுசெய்து யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்ல மாட்டேன். இங்கே பிதாவாகிய தேவனுடைய வரம் என்னவென்றால், முதலாவது எபேசியருக்கு 1 கொரிந்தியர் 12 திருப்புங்க சீக்கிரமாக. ஜீசஸ், நான்காவது வசனத்திலிருந்து வாசிங்க.
வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது.
தேங்க்யூ. வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, கொஞ்சம் கவனிங்க. வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அப்ப இது ஆவியானவருடைய வரம். இரண்டாவதாக, ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. இது இயேசு கிறிஸ்துவுடைய வரம். இங்கே கிரியைகளிலே வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இது தேவனுடைய வரம். இப்போ இந்த மூன்று வரத்தையும் சொல்லி நான் கடந்து போகிறேன். சபையில கர்த்தர் நம்மை பொம்மைகளாக வைக்கவில்லை. யூ ஆர் நாட் டால்ஸ். நீங்க ஒரு பொம்மைகள் அல்ல, அல்லது ஒரு ரோகக்குழும் அல்ல. ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இன்னும் கூடுதல் சொல்ல போனால், நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அவயவமாக இருக்கிறீர்கள். அவயவமாகிய நீங்கள் சில ஆவிக்குரிய வரங்களினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த வரங்கள் உங்களுக்குள்ளே செயல்படுத்த முடியாதபடிக்கு உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். ஆகவே சபையினுடைய வளர்ச்சிக்கு அது ஊனமாக இருக்கிறது. ஏன் சபை வளரவில்லை? ஏன் சபையில எழுப்புதல் உண்டாகவில்லை? ஏன் சபையில விடுதலை இல்லை? ஏன் சபையில் ஆசீர்வாதங்கள் குறைவு? அப்படின்னா, விசுவாசிகளாகிய நமக்குள்ளே இருக்கிற பலவீனங்களே நம்மை அப்படி செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பிதாவாகிய தேவனுடைய வரத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். பிதாவாகிய தேவன் ஏழு விதமான தூண்டுதல் அளிக்கிற வரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வரம், கவனமா கேட்கணும், இந்த வரம் உலக மனுஷனுக்கும் இருக்குது, ரட்சிக்கப்பட்ட நமக்கும் இருக்குது. உலக மனுஷன் உலகத்துக்காக அதை பயன்படுத்துகிறான், ரட்சிக்கப்பட்ட நம்ம ஆண்டவருக்காக பயன்படுத்துகிறோம். அதான் அதுல வித்தியாசம். பேசலாம். எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு வரம் இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12 சீக்கிரமாக வாசிப்போம். 3-8 12:3-8
அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாயிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பயந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்கள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம்.
கவனிங்க, 4 சொல்லுகிறது, ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். இங்கே ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். 6 நான் வாசிக்கிறேன். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே. எப்படி நமக்கு? இங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்கின்ற மட்டும் சொல்லப்படவில்லை. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினால், நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்க சொல்ல கடவன். அப்படியானா இது தீர்க்க தரிசன வரம் அல்ல, தீர்க்க தரிசிகள் சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசனம் அல்ல. இந்த தீர்க்க தரிசன வரம் என்பது இயற்கையிலேயே ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. இதை வைத்துதான் உலக மனுஷன் குறி சொல்லுகிறான். நீங்க குறி சொல்லுகிற இடத்துல போனீங்கன்னா, நல்ல டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகி கதைச்சிட்டீங்கன்னா, இது என் பிழப்பு சார், இது என்னுடைய அருள் வாக்கு சார்னு சொல்லுவான். அப்படி என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதனாலதான் சொல்றேன். ஏனென்றால் இயற்கையிலேயே உங்களை பார்த்த உடனே அவனுக்கு ஏதோ ஒன்றை சொல்ல தெரியும். எல்லாருக்கும் இல்ல, அந்த பகுத்தறிவு உள்ளவங்களுக்கு. அதே போல ஆவிக்குரிய நிலையிலே இதை நாம் பயன்படுத்த வேண்டும். அது எப்படி பயன்படுத்த வேண்டும்? நமக்கு அருளப்பட்ட விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றபடி. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சத்தியங்களை விசுவாசிகள் சரியான விதத்தில் அறிந்து கொள்ளாதபடியினால, ஏதோ ஒன்ற விசுவாசிக்கு தெரிஞ்ச உடனே அவங்க பக்கத்தில் ஒரு கொடியை நிறுத்திட்டு நான் பாஸ்டர் சொல்றாங்க. நான் ஒரு சில கூட்டத்தை எல்லாம் இப்ப சந்திச்சுட்டு வர்றேன். அந்த கூட்டத்துக்கெல்லாம் உனக்கு அழைப்பு இருக்குது, அழைப்பு இல்லைன்னு அடிச்சு சொல்லிட்டு வர்றேன். அவங்கிட்ட நான் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. ஒருவேளை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு ஆத்மாவை தருவார், உன்னை நீ இதுக்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், ரத்தப்பழி என்கிட்ட கேட்பார் ஆண்டவர்.
முகஸ்துதிக்காக ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், ஒன்று சொல்ல மாட்டேன், ஆண்டவர் தராம என் வாயிலிருந்து ஒண்ணு வராது. ஆனா சொன்னேன்னா அது நூத்துக்கு நூறு உண்மை, நூத்துக்கு நூறு உண்மை. இதுவரையிலும் ஆண்டவர் என் ஊழியத்தில் செஞ்சிட்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலர் பாஸ்டர் சொல்றாங்க, என்ன இல்லாமோ சொல்றாங்க. ஆனா நான் சொன்னேன், நீ பாஸ்டர் இல்ல, உனக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு சபையில இருந்து நீ கர்த்தர் உனக்கு சொல்ற காரியத்தை ஊழியனுக்கு கட்டுப்பட்டு செய், அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொன்னேன். அவருக்கு கஷ்டமா போச்சு. அவரு அவ்வளவு நேரம் எங்கிட்ட பேசிட்டு இருந்தவரு அவர் திடீர்னு சப்ஜெக்டே மாத்திட்டாரு. நான் அவரை என்கரேஜ் பண்ணி ஒண்ணுமே சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி அவரை பார்த்து சொன்னேன், உமக்கு ஊழியம் இருக்குதுன்னு சொன்னா இன்னும் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதிக்குள்ளால ஆண்டவர் உமக்கு 10 குடும்பங்களை தருவார். அந்த 10 குடும்பம் உம்மால ரட்சிக்கப்பட்டு நீர் காப்பாற்ற முடியும்னா ஊழியத்தையும் கத்த தருவார். அப்படி இல்லைன்னா உண்மை வயசான காலத்தில் நீர் ஏமாத்தி வஞ்சிக்காதையும் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் இது ஒரு கேஸ் இல்ல, பல கேஸுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த இடத்துல நீங்க 8வது வசனம் முடிய வாசிக்கும் போது, அங்கே முதலாவது தீர்க்க தரிசன வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி அதை பயன்படுத்த வேணும், 2வது ஊழியம் செய்கிறவன், 3வது உபதேசிக்கிறவன், 4வது புத்தி சொல்லுகிறவன், 5வது பகிர்ந்து கொடுக்கிறவன், 6வது நடத்துபவன் தலைவன், 7வது இரக்கம் செய்கிறவன். இந்த 7 ஊழியங்களும் வரங்களும் உங்க ஒவ்வொருவருக்குள்ள இருக்குது. ஊழியம்னா மேடையில பிரசங்கம் பண்றது ஊழியம் நினைக்காதீங்க, பெருக்கிற ஊழியம், சேவை செய்கிறது. இந்த இதெல்லாம் ஆங்கிலத்திலும் கொஞ்சம் படிங்க, நீங்க மற்ற பாஷைகளிலும் இருக்கிற புத்தகத்தை படிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஆண்டவர் 7 தூண்டுதல் அளிக்கிற வரத்தை விசுவாசிகளுக்குள்ள வைத்திருக்கிறார். ஆனா இந்த வரம் உங்களுக்குள்ள இருக்குது, சபையில நீங்க பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க, ஒரு சேர் கூட அசைக்க மாட்டேங்கிறீங்க. யாருக்கு வந்ததோ என்று சொல்லி ஆராதனை முடிஞ்சு எழுந்திருந்து போயிடுறீங்க. சில சபைகள் எல்லாமே அந்த பாஸ்டர் தான் செய்யணும். பரிதாபமான நிலைமை. விசுவாசிகளே, உங்களுக்குள் தேவன் இந்த சபையை வளர்ச்சி அடைய செய்வதற்கு சில நன்மைகளை வைத்திருக்கிறார், சில வரங்களை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் சபைக்குள்ளே பயன்படுத்துவதற்கு உங்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றி விடுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. 2வதாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வரம், அது லீடர்ஷிப் கிப்ட், அது தலைமைத்துவ வரம். அது எபேசியர் 4:13 சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசியாகவும் சுவிசேஷகராகவும் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த 5 தலைமைத்துவ ஊழிய வரத்தை ஆண்டவர் ஒரு விசேஷித்த அழைப்பாக வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய எவனும் தானா இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தப்படுவதில்லை என்று எப்ரேயர் 5:4 வாசிக்கிறோம். ஆகவே இந்த தலைமைத்துவ ஊழியத்திற்கு குவாலிபிகேஷன் ஆண்டவர் கொடுக்கிறார், பயிற்சியை கொடுக்கிறார், பின்பு அதன் மேல் அவர் அப்பாயிண்ட் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வதாக பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படுத்தும் வரம். முதலாவது பிதாவாகிய தேவனுடைய 7 விதமான தூண்டுதல் அளிக்கிற வரம், 2வது குமாரனாகிய தேவனுடைய லீடர்ஷிப் தலைமைத்துவ வரம், 3வது ஆவியானவருடைய வெளிப்படுத்தும் 9 வரங்கள். 1 கொரிந்தியர் 12 நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8-10 வசனங்கள் முடிய ஆவியானுடைய வரங்கள், 9 வெளிப்படுத்தும் வரங்கள், 3 பிரிவாக பிரிக்கலாம். 1 பேசும் வரம், இன்னொன்று வெளிப்படுத்தும் வரம், இன்னொன்று பேசும் வரம் வெளிப்படுத்தும் வரம், இன்னொன்று ஆவிகளை குணமாக்கும் வரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசும் வரம், வெளிப்படுத்தும் வரம், குணமாக்கும் வரம், இந்த 3 பிரிவாக பிரிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பேசும் வரம் பற்பல பாசைகளை பேசுகிறது, பாசைகளை வியாக்கியானம் செய்வது, தீர்க்க தரிசனம் உரைத்தது. வெளிப்படுத்தும் வரம் ஞானத்தை போதிக்கும் வரம், வசனம் அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறிகிறது, வெளிப்படுத்தும் வரம். குணமாக்கும் அல்லது அற்புதங்களை செய்கிற வரம், அங்கே குணமளிக்கும் சக்தி, விசுவாசம், அங்கே
குணமாக்கும் மரம், குணமாக்குறது, அற்புதங்களை செய்கிறது. ஆவி ஸ்தோத்திரம், அந்த இதை வாசிப்போம் ஒரு நிமிஷம் பிளீஸ். 8வது வசனம், சாரி 8 வாசிப்போம். 1 Corinthians 13
அன்பு ஒரு காலம் ஒளியாது.
1 Corinthians 12:8
எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராய்
நான் வாசிக்கிறேன் பாருங்க. எப்படி நீ ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறுவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் மரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவன் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே 9 விதமான வரங்களை படித்தோம். அதுல 3 அனுபவங்களை உங்களுக்கு சொன்னேன். 1 அங்கே பேசும் வரம், 2 வெளிப்படுத்தும் வரம், 3 அற்புதங்களை நடப்பிக்கும் வரம். இந்த 3 வரங்களையும் இங்கே 3-3 பிரித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அனுபவங்களை சபையாராகிய நீங்கள் பெற்று சபையிலே நீங்கள் ஆவிக்குரிய மக்களாக எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது இருக்கிற நிலையை வளர்த்திக் கொள்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு ஒப்புக் கொடுத்துதல் அவசியமாயிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் நம்மை நம்முடைய சபையை நடத்துவார். முதலாவது ஒரு தனிப்பட்ட மனிதனை நடத்துகிறார், 2வது ஒரு குடும்பத்தை நடத்துகிறார், 3வது ஆவிக்குரிய வரங்களை சபைக்கு தேவன் தந்து சபையை வளர்க்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சபையில ஆவிக்குரிய வரங்கள் வந்துவிட்டால் சபையை உடைக்கிறதுக்குத்தான் மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் நிச்சயமாய் 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 கெடுப்பார். கர்த்தருடைய ஆலயம் என்பது விளையாட்டான காரியம் அல்ல. கர்த்தருடைய ஆலயம் என்பது பரலோக ராஜ்யத்தினுடைய நிழல். அங்கே கைவேலையில்லாத ஒரு நித்திய வீடு, திட அஸ்திபாரமுள்ள நகரம் நமக்காக கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்க நீ ஏதாயிலும் செய்துவிட்டால் அங்கே உன் வீடு இடிக்கப்பட்டு போய்விடும். அங்கே நீ போய் சேர முடியாது. ஆகவே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். உங்கள் உள்ளத்துல சபையை பற்றி கொஞ்சம் கூட அழுக்கான வார்த்தைகள் சிந்தனையில கூட வரக்கூடாது. சபைக்காக நீ ஜெபிக்க வேண்டியதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே நீங்கள் உங்களுக்கு கிருபைகளை பெற்று, வரங்களை பெற்று, நீங்கள் உங்கள் போதகரோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் மகிமைப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் உன்னதத்திற்கு ஏறி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். வரம் என்பது நாம் வாழ்வதற்காக அல்ல, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்காக. ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்யும் போது தேவன் நம்மை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த அருமையான மாலை வேளையிலே அன்போடு கூட சொல்லிக் கொள்கிறேன், நாம் ஆவிக்குரிய வரங்களை பெற்று சபைக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். ஆவிக்குரிய வரங்களை பெற்று தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும். ஆவிக்குரிய வரங்களை பெற்று நாம் பிரகாசிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வரத்தை குறித்து இயேசுவானவர் சீஷர்களுக்கு சொன்னார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரையிலும் எருசலேமிலே காத்திருங்கள். அங்கே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருந்தார்கள். பெந்தேகொஸ்தே நாளிலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். நவமான பாஷைகளை பேசினார்கள், அந்நிய பாஷைகளை பேசினார்கள், ஆவியின் வரங்களை பெற்றுக் கொண்டார்கள். உடனே எழும்பி பிரசங்கித்தார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சீஷர்களுடைய கூட்டம் பெருகிற்று. அருமையானவர்களே, கர்த்துடைய சபையும் உலகத்திலே உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அதன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கடைசியாய் சொல்லுகிறேன், எல்லா நமது ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்பதை அறிந்து அவருடைய நிரப்பப்படுகிறதற்கு எல்லாவற்றாலும் நிரப்பப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி நாம் நம்மை நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் கரெக்டா 5 நிமிஷத்தில் முடித்தேன். முதலாவதாக நம்முடைய ஆவியை நிரப்ப வேண்டும், இரண்டாவது நம்முடைய ஆத்மாவை நிரப்ப வேண்டும், மூன்றாவது நம்முடைய சரீரத்தை நிரப்ப வேண்டும். ஆவியை வசனத்தினாலும் ஞானத்தினாலும் அறிவாலும் நிரப்ப வேண்டும். நல்லா கவனிங்க, ஆவியை வசனத்தினாலும் ஞானத்தினாலும் அறிவினாலும் நிரப்ப வேண்டும். அதே சமயத்தில் சரீரத்தை நம்முடைய ஆத்மாவை அன்பினாலும் விசுவாசத்தினாலும் அபிஷேகத்தாலும் நிரப்ப வேண்டும். சரீரத்தை கர்த்தருடைய வல்லமையினாலும் பலத்தாலும் நிரப்ப வேண்டும். ஒரு அழியில சொல்லுவோமா, இந்த ஆவி ஆத்ம சரீரத்துல இந்த மூன்று நிரப்புதலும் உடையவர்களாக நாம் இருப்போமானால் கர்த்தருடைய பரிபூர்ணமான ஜீவன் நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிடும். அந்த ஜீவன் நமக்குள்ளே வருமானால் ஆண்டவர் சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். ஆண்டவர் நம்மை பூர்ணத்துக்கு நேராக பரிபூர்ணத்துக்கு நேராக நடத்தி விடுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிபூர்ணமான ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு தேவனுடைய நிரம்புதலுக்குள்ளாக நாம் மாற்றப்பட்டு இந்த அபிஷேகத்தினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய நடத்துதலுக்குள்ளாக உந்தி தள்ளப்பட்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு வாழ்வோமானால் அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சாக்கியம், ஒரு பாக்கியம். இந்த அனுபவம் இருக்குமானால் இந்த உலகத்தில் எந்த கவலையும் நமக்கு இருக்காது, எந்த கண்ணீரும் நமக்கு இருக்காது, எந்த சோதனையும் நமக்கு இருக்காது, எந்த இடத்திலையும் நம்ம விழ முடியாது, சாத்தான் நம்மை நம்மிடத்தில் வர முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சூழ்ந்து வேலி போட்டு விடுவார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் பிசாசு வரணும்னா ஆண்டவரிடத்தில் போயிட்டு தான் இங்க வரணும். எப்படி யோபுக்காக போனானோ அதே போல ஆண்டவரிடத்துல போயிட்டு தான் இங்க வரணும். ஆண்டவரிடத்துல போனா என்ன நடக்கும், இப்போ அவர் பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறார், எட்டி ஒரு உதவதை பாரு, அவன் மீண்டும் பாதாளத்தில் வந்து விழுவான். ஹல்லேலூயா. ஆகவே பிசாச கண்டி பயப்படாதீங்க, சாத்தானுடைய வால் நறுக்கப்பட்டாயிற்று, அவன் விழுந்து போய்விட்டான், அவனுக்கு கிரிய செய்ய முடியாதபடி அவன் பல்லின் கொடுக்கெல்லாம் ஒடிக்கப்பட்டாயிற்று. தேவனுடைய பலன் மேல ஊட்டப்பட்டிருக்கிறது, ஆவியானவன் நம்மை சூழ்ந்திருக்கிறார், அக்கினி மதுளாயிருக்கிறார், இனி உங்களை எதுவும் சேதப்படுத்த முடியாது. தானியேல சிங்க கெபியில கொண்டு போட்டாங்க, தானியேலின் தேவன் நம்முடைய தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்துக்கு நேகோவின் தேவன் நம்முடைய தேவன். உங்களுக்கு விரோதமான அக்கினி சூளை எழும்பினாலும் விசுவாசிகளே தேவ ஜனமே பயப்படாதீர்கள், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படியே எழுந்து நிற்போமா. ஜீசஸ் தேங்க்யூ லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியாக சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷனை அறிவேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன். அருமையான தேவ பிள்ளையே, அந்த மனுஷன் யார்? மூன்றாம் ஆனவரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டவன். அவன் எந்த மாதிரி இருந்தானோ, சரீரத்தில் இருந்தானோ, அது எந்த மாமிசத்தில் இருந்தானோ நான் அறியேன், ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒருவனை அறிவேன். தேவ பிள்ளையே, நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பதற்காகத்தான் உன்னதத்திற்கு ஏறி மனுஷர்களாகிய நமக்கு வரங்களை தேவன் அளித்தார், பரிசுத்த ஆவியை அதற்காகத்தான் அனுப்பி தந்தார். ஆகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம், தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிற நாம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், எழுதும்போது சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு மனிதனை காண்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனிதனை நான் அறிகிறேன், கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு நபராக இருக்கிறோமா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். Thank you, Jesus.